بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون وقال أيضا والذين يبيتون لربهم سجدا وقياما وقال نبينا عليه الصلاة والسلام لأعلمن أقواما من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهاما جبال تهامة بيضاء فيجعله الله حباء منثورا فقال ثوبان رضي الله تعالى عنه يا رسول الله سبهم لنا ألا نكون منهم ونحن لا نعلم فقال صلى الله عليه وسلم قال أما إنهم إخوانكم ومن جلدتكم ويأخذون من الليل كما تأخذون ولكنهم أقوام إذا خلوا بمحارم الله انتهكوها رواه ابن ماجه وكما قال صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அதே போன்று சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாமத்து நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன் கட்டளையிடுகிறேன் பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது எப்படிப்பட்ட காலம் என்றால் மிகவும் பயங்கரமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய நிலைமை நாளை இல்லை நாளைய நிலைமை மறுநாள் இல்லை இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஈமான் நம்முடைய ஈமானை எப்படி நாம் பாதுகாக்க முடியும் அந்த ஈமானை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இன்றைய உலகம் எப்படி என்றால் இன்றைய காலம் விஞ்ஞானம் உயர்ந்து கொண்டே செல்கிறது நாளுக்கு நாள் அதனுடைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அவைகள் நாளுக்கு நாள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது எவர்களை பற்றி நாம் கேட்டாலும் எவர்களிடம் சென்று பார்த்தாலும் பேசினாலும் அவர்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே செல்கிறது. நாளுக்கு நாள் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் நாளை ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுகிறது, நாளை மறுநாள் வேற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்படியான காலகட்டங்களில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் சமூக வலைத்தளங்கள், தொலை தொடர்பு சாதனங்கள், இந்த சாதனங்களை எடுத்து பாருங்கள், இந்த சாதனங்களை எடுத்து பாருங்கள். இதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இன்றைய காலத்தில் வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள், சிறியவர் முதல் பெரியவர் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை, அதே போன்று முதலாளி முதல் தொழிலாளி வரை, அதே போன்று ஏழை முதல் பணக்காரன் வரை, இவர்கள் அனைவர்களிடத்திலும் இன்று முழு உலகத்தையே தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற ஒன்று என்றால் அது மொபைல் போனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று யாராக இருக்கலாம், அது ஆணாக இருக்கலாம், பெண்களா பெண்ணாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இன்றைய காலத்தை எடுத்து பாருங்கள். நவீன உலகம் என்பதாக சொல்லுகின்றோம், நவீன உலகம் என்பதாக சொல்லுகின்றோம். இந்த தொலை தொடர்பு சாதனங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த மொபைல் போன். இதை பயன்படுத்தக்கூடியவர்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை யாரும் பயன்படுத்த கூடாது என்பதாக நான் சொல்லவில்லை. இதையும் எல்லாம் பயன்படுத்த வேண்டும். மனிதனுக்கு தேவையானது, மனிதனுக்கு அவசியமானது. அது இல்லாமல் இன்றைய காலத்தில் வாழ முடியாது. என்றாலும் அதற்கு ஒரு அளவு நிறுவ இருக்கிறது, அளவு நிறுவ இருக்கிறது. நம்முடைய முன்னால் காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். இந்த அமிர்தத்துக்கு சரியான மொழிபெயர்ப்பை பார்த்தால், தேடி அலசி ஆராய்ந்தால், அந்த அமிர்தம் என்றால் என்ன, அது என்ன சொல்லுகிறார்கள் தமிழர்கள். அவர்களுடைய இந்து புராணத்தில் சொல்லப்படுகிறது, தேவர்களும் கடவுள்களும் சாப்பிடக்கூடிய உணவு, அதுக்குத்தான் அமிர்தம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த அமிர்தத்தை கூட சாப்பிட்டால் அது மிதம் மிஞ்சினால் அது நஞ்சாகிவிடும். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அத்தியாவசிய தேவை இருக்கிறது. இவைகளை இவன் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றான். ஆனால் இன்று வாலிபர்களை எடுத்து பாருங்கள், இன்றைய காலத்தை எடுத்து பாருங்கள், இளைஞர்கள், யுவதிகள், இவர்கள் அனைவரும் சீரழிந்து சின்ன பின்னமாக கூடிய காலம் எப்படி என்றால், அவர்கள் பாவிக்கக்கூடிய இந்த மொபைல் போனாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். சில காலங்கள் இருந்தது, மனிதர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், மனிதர்கள் சஞ்சலித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று தெரியாமல் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடியவன் அல்லாஹ். ஒரு நிலைமையில இருந்து அல்லாஹ் இன்னொரு நிலைமையை அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த சாதகத்தை தந்த அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான்? சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றதன் பிறகு பழைய நிலைமை திரும்பி மாறி வராமல் இருக்க அல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்வதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எப்படி என்றால், வஸ்குரூ இஸ் அன்தும் கலீலுன் முஸ்தல்அஃபூன ஃபில் அர்த். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நினைத்து பாருங்கள், மக்காவுடைய காலகட்டத்தில் நீங்கள் பலவீனர்களாக இருந்தீர்கள், நீங்கள் சிறுபான்மையினராக இருந்தீர்கள், நீங்கள் அதாவது சக்தி குன்றியவர்களாக இருந்தீர்கள். மக்கள் அதாவது காபிர்கள் உங்களை அடந்தேறி விடுவார்களோ, அவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தீர்கள். அப்படியான காலகட்டத்தில் இருந்தீர்கள். இதை அல்லாஹ் எப்ப சொல்லுகின்றான் என்றால், மக்காவாசிகள் மதீனாவுக்கு சென்றதன் பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் பழைய நிலைமை திரும்பி வராமல் இருக்க அவர்களுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்தினான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கின்றான், அல்லாஹ் மூன்று விடயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான், உங்களுக்கு உதவி செய்தான். அது மாத்திரமல்ல, இவைகளை நல்லவைகளை ஹலாலான ரிஸ்கை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். அவருடைய புறத்தில் இருந்து தந்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை மறக்க கூடாது, அல்லாஹ்வுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். நிலைமைகள் மாறி மாறி வரும், காலங்கள் மாறி மாறி வரும். இன்றைய நாள் நாளை இல்லை, நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் இல்லை, காலம் மாறி மாறி வரும். என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வை மறக்க கூடாது. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது. பழைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படி பயந்திருந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள், நீங்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள். உங்களுடைய பலவீனம் இன்றைய காலத்தில் மிகவும் உங்களுக்கு சக்தி உள்ளதாக மாறிவிட்டது. என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஞாபகமூட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அதே விடயத்தை தான் அல்லாஹ் நமக்கும் முன்வைக்கின்றான். அந்த சாபாக்களுக்கு சொன்ன விடயத்தை தான் அல்லாஹ் எமக்கும் தெளிவுபடுத்துகிறான். பழைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், ஆனால் நீங்கள் அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உதவி செய்தான், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி உபகாரம் புரிந்து நிலைமைகளை மாற்றி தந்தான். நம்முடைய உலமாக்கள் சொல்வார்கள், ஹுக்மரான் பதல்னே சே நஹி அமால் பதல்னே சே ஹாலாத் பதல்தே ஹே. ஆட்சியாளர்கள் மாறுவதன் காரணமாக நிலைமைகள் மாறுவதில்லை. நிலைமைகள் எப்படி மாறும்? உங்களுடைய அமால்கள், உங்களுடைய நல்ல செயல்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருந்தால் நிலைமைகள் மாறும். ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, பட்டம் பதவியை கொண்டு, அதாவது பணம் பொருட்களை கொண்டு நிலைமைகள் மாறுவதில்லை. நிலைமைகள் மாறும், அமல்கள் சரியாக, அமல்கள் சரியாக இருந்தால் நிலைமைகள் மாறிக்கொண்டே போகும் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நம்முடைய தொடர்பு, நம்முடைய தொடர்பு படைத்தவனின் பக்கம் முன்னோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்புகள் இன்று யாரின் பக்கமோ போய்கொண்டிருக்கிறது. எடுத்து பாருங்கள், வாலிபர்களுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது, வயோதிபர்களுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது, ஒரு ஆணுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது, ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண்ணுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது. தொடர்பு படுத்த வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கத்தக்கென அந்த இடத்தை மறந்து, அந்த இடத்தை புறக்கணித்து, அந்த இடத்தை விட்டுவிட்டு எங்கு எங்கெல்லாம் தொடர்புகள் இன்று வைக்கப்பட்டிருப்பதை நானும் நீங்களும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடன் இருந்த தொடர்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். மிகவும் அழகாக ரசனையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. அந்த சஹாபாக்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது? இரவையில் அவர்கள் சுஜூதிலும் கியாமிலும் அவர்கள் இரவை கழிப்பார்கள். இரவை சுஜூதிலும் கியாமிலும் கழிப்பார்கள். மேலும் வல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா இன் அதாப ஜஹன்னம கான கராமா சொல்வார்கள். அந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அது பயங்கரமானது. வல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன் அதாப கான கராமா. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை எப்படி முன்னோக்கினார்கள்? அவர்கள் இரவில் அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள். இரவில் சொற்ப நேரம் தான் தூங்குவார்கள். இரவில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்ததை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமானவர்களே, நாமும் விழித்திருக்கின்றோம், அந்த சஹாபாக்களும் விழித்திருந்தார்கள். அவர்களும் இரவில் சொற்ப நேரம் தூங்கினார்கள், நாமும் சொற்ப நேரம் தான் தூங்குகின்றோம். அதிகமான நேரம் விழித்திருக்கின்றோம், ஆனால் அவர்கள் விழித்திருந்ததும் நாங்கள் விழித்திருப்பதும் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் இரவையில் விழித்திருந்தார்கள், படைச்சிறப்பை சந்தோஷப்படுத்தினார்கள். நாம் விழித்திருக்கிறோம் எதற்காக வேண்டி? எதற்கு விழித்திருக்கின்றோம்? ஆங்காங்கே போக்குகளிலும் சந்திகளிலும் அதே போல பசாரிலும் அந்த ஆங்காங்கே மக்கள் நடமாறக்கூடிய அந்த இடங்களிலும் இருந்து கொண்டோ இரவை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாலிப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், வாலிப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், வாலிபர்கள் மாத்திரமல்ல வாலிப பெண்களை எடுத்து பாருங்கள். வாப்பா இபாதத்தாலியாக இருக்கிறார், தாய் இபாதத்துள்ள பெண்ணாக இருக்கிறாள், ஆனால் குழந்தைகளை, வாலிபர்களை எடுத்து பாருங்கள், வயோதிபர்களை எடுத்து பாருங்கள், அவருடைய காலம் எங்கு செல்கிறது, எதில் செல்கிறது? இந்த இன்டர்நெட்லையும், இந்த பேஸ்புக்லையும், இந்த யூடியூப்லையும், இந்த வாட்ஸ்அப்பிலும், இந்த வைபரிலும், இந்த விதவிதமான போன்களை, இந்த நெட்வொர்க்குகளை யூஸ் பண்ணுவதிலும் தான் அவருடைய காலங்கள் கழிகிறது. கசப்பான உண்மை, கசப்பான உண்மை யாரையும் குத்தி காட்டும் நோக்கம் அல்ல, சிந்தித்து செயல்படுவதற்காக வேண்டி சொல்கின்றேன். கண்ணியமானவர்களே, தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூத்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் அணுகி சென்று அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களிடம் கேளுங்கள், முந்தைய காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், ரப்புடன் எப்படி தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள், பள்ளிக்கு வருவார்கள், மஸ்ஜிதுக்கு வருவார்கள், இபாதத்துக்கு வருவார்கள், அந்த நேரத்தை அவர்கள் எப்படி கழித்தார்கள், எப்படி கழித்தார்கள், நானும் நீங்களும் எப்படி கழிக்கின்றோம்? கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய நாட்டை எடுத்துக் கொள்வோம், ஏனைய நாடுகளை விடுவோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை விட்டுவிட்டு நம்முடைய இந்த ஸ்ரீலங்கா இந்த நாட்டை எடுத்து பார்ப்போம். இந்த நாட்டில் மொத்தம் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள், எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள்? படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பட்டதாரிகள் இருக்கிறீர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறீர்கள், மாஷா அல்லாஹ் எஜுகேஷன் நல்ல டேலண்ட் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள், 22.8 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் நம்முடைய நாட்டில். ஒரு சிறிய கணிப்பீடு, ஒரு சிறிய கணிப்பீடு, இந்த 2.5 கோடி மக்களில் எத்தனை பேர் மொபைல் போன் யூஸ் பண்ணுகிறார்கள்? ஒரு ஆராய்ச்சி, நானும் நீங்களும் படித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்தை ஆக்கி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியமானவர்களே, இது கிட்டத்தட்ட 2 கோடி 3,15,150 பேர் மொபைல் போன் யூஸ் பண்ணுகிறார்கள், மொபைல் போன் யூஸ் பண்ணுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது தலை சீவ மறந்தாலும், தேநீர் குடிக்க மறந்தாலும், அவருடைய மொபைல் போனை அவர் மறைப்பதில்லை, அதை மறப்பதில்லை. அவர் எழும்பியவுடன் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா இலைஹின் நுஷூர், ஓதுவதற்கு முன்னால போனைத்தான் கையடிப்பாரு, போனைத்தான் பார்ப்பாரு. கண்ணியமானவர்களே, இதில் எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரம் இருக்கிறது. நம்முடைய நஃப்ஸ் எங்கே, எதன் பக்கம் தொடர்புடையதாக இருக்கிறது, யாருடன் தொடர்பு பட வேண்டிய நாம், நம்முடைய கவலைகளை யாருக்கு முன்னால் கொட்ட வேண்டிய நாம், நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டிய அவனுக்கு முன்னால், அந்த ரப்புக்கு முன்னால் நம்முடைய சொத்து தேவைகளை, நம்முடைய கவலைகளை, துக்கங்களை, சஞ்சலங்களை, பிரச்சனைகளை, சிக்கல்களை வைப்பதற்கு பதிலாக நாம் யாரின் பக்கம் முன்னோக்குகின்றோம், யாரின் பக்கம் முன்னோக்குகின்றோம்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, என்னுடைய ஒரு சிறிய ஆராய்ச்சியை நான் முன்வைக்கின்றேன். நம்முடைய நாட்டுக்கு இந்த மொபைல் போன் எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆகியது, எப்ப அறிமுகமாகியது? 1989 இந்த காலத்தில் தான், 1989 நம்முடைய நாட்டுக்கு இந்த மொபைல் போன் அறிமுகப்படுத்தப்பட்டது, இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு அடுத்த வருடம் இந்த மொபைல் போன் அறிமுகப்படுத்தப்பட்டு அடுத்த வருடம் கழிந்து ஒரு வருடத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட 12,000 பேர் தான் இந்த மொபைல் போனை பயன்படுத்தினார்கள். ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஆர்டிகல் வெளியிட்டிருக்கிறார்கள், சொல்லப்படுகிறது 12,000 பேர் தான் அவர்கள் இந்த போனை பயன்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, 1990 இந்த நெட்வொர்க் 2G ஆக ஆரம்பிக்கப்பட்டது. கண்ணியமானவர்களை, இன்றைக்கு பார்க்கிறோம் 3G ல இருந்து 4G வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இதனுடைய விபரீதம் தெரியாமல் எந்த அளவுக்கு என்றால், வயோதிபர்கள் இருக்கின்றீர்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஒரு பார்ட்டிக்கு கூட அந்த மொபைல் போன் தேவையாக அமைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய சாமான், இன்று எதுக்கெல்லாம் தேவை இல்லாமல் இருக்கிறதோ அதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய, இந்த ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய, இந்த பாவிக்கக்கூடிய இந்த போனில் என்னென்ன அட்டகாசங்கள் செய்கிறார்கள், ஒருவனுடைய மானத்தை பறிக்கிறார்கள், அவருடைய குறைகளை வெளிப்படுத்துகிறார்கள், அவருடைய அவன் செய்யாத தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். விரும்பாத செயல்களை எல்லாம் செய்வதற்கு காரணமாக அமைகிறது, செய்வதற்கு காரணமாக அமைகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் வெடுபட்டு விட்டது. அல்லாஹ்வை பயந்தவன், தக்வாவுடையவன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்பவர் இதை சரியான வழியில் பயன்படுத்துவார். அதற்கு நேர்மாற்றமாக இந்த மொபைல் போனை இதில் வீழ்ந்தவர்கள் அவர்கள் எங்கு பயன்படுத்துவார்கள்? தவறான காரியத்தில் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த மனிதனுடைய, அது முஸ்லீமாக இருக்கலாம், முஃமினாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவன் விரும்பாத குறையை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த போன் யூஸ் பண்ணக்கூடியவர்களுடைய போனை எடுத்து பாருங்கள். பின்னால மூன்று விடயங்களை சொல்லுகின்றேன். மிகப்பெரிய சீரழிவுக்கு காரணம் இந்த மொபைல் போனால் வரக்கூடியது மூன்று விடயங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்தவர் ஒரு நாளும் பாவமான காரியத்துக்கு இதை பயன்படுத்த மாட்டார். நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா சொல்வார். பாவி வருவார், வந்து சொல்லுவார், யா அல்லாஹ், இந்த ஏட்டில் சிறியது பெரியது எல்லாம் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவர் இரவில் அனுப்பின எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்ல குரூப் மெசேஜ் அனுப்பினாரு, வைபர்ல குரூப் மெசேஜ் அனுப்பினாரு, என்னுடைய குறையை இன்றைக்கு மனிதனுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் சத்தர அவுரத் ஆஹி சத்தர அல்லாஹ் அவுரத்தஹு யௌமல் கியாமா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய குறைய மறைக்கின்றாயா? யார் மறைப்பானோ நாளை மறுமையில் அல்லாஹ் இவனுடைய குறையை மறைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒருத்தருடன் கோபமா, அவனுடன் விரோதமா, எப்படியாவது அவனுடைய குறைகளை தேடி தேடி, இன்று முன்னைய காலத்தில் தான் பத்திரிகையில் வரும், ஆனால் இன்றைய காலத்தில் எப்படி அடுத்த நிமிடம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுகிறார்கள். அது ஹைரா, அது ஷர்ரா, இது தெளிவானதா தெளிவில்லையா, இது உண்மையா இது பொய்யா என்று கூட தெரியாமல் இன்று இந்த அட்டகாசத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் சூரா யாசீனில் என்ன சொல்லுகின்றான்? அல் யௌம நக்ஸிமு அலா அஃவாஹிஹிம், நாளை மறுமையில் அவருடைய வாய்களுக்கு முத்திரை பிளாஸ்டர் பண்ணிடுவோம், அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் அவர்களுக்கு சாட்சி சொல்லும். இரவையில செஞ்ச பாவம், பகலையில செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், வாப்பாக்கு தெரியாம ரூம் அடைச்சி கொண்டு மகன் செய்த தவறு, மகனுக்கு தெரியாம வாப்பா செய்த தவறு, வாப்பாக்கும் மகனுக்கும் தெரியாம உம்மா செஞ்ச தவறு எல்லாம் நாளை மறுமையில் வெளிப்படும். கண்ணியமானவர்களே, நாம் செய்த குற்றத்தை மறந்து விடுவோம், நாம் செய்த தவறை மறந்து விடுவோம், ஒருவனை இழிவுபடுத்திய விடயத்தை மறந்து விடுவோம், அவனை கேவலப்படுத்திய சப்ஜெக்டை மறந்து விடுவோம். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் மறக்க போவதில்லை, அதை ஒரு நாள் கொண்டு வருவான் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போன் இதால் வரக்கூடிய மிகப்பெரிய பாரதூரம் என்ன? மிகப்பெரிய பாரதூரம் என்ன? அதாவது தேடக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அலசுகிறார்கள், ஆராய்கிறார்கள், தேடுகிறார்கள், தேடி மிக முக்கியமான மூன்று சப்ஜெக்டை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்று தான் மனிதனுடைய உடல் பாதிப்பு ஏற்படும், உடல் பாதிப்பு ஏற்படும். இது விஞ்ஞானம் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உன்னுடைய உடம்பை உனக்கு தந்த ஒரு நியமத், ஒரு அமானிதம், அதை சரியாக நீ பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறாய். பணம் ஒரு அமானிதம், அந்த பணத்தை எங்கு செலவழிக்க வேண்டும், அதை எங்கு பயன்படுத்த வேண்டும், இதை அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த பணத்தை நாம் எங்கு செலவழிக்கின்றோம்? கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனால் வரக்கூடிய முதலாவது மிகப்பெரிய ஆபத்து மனிதனுடைய உடல் பாதிப்பு ஏற்படும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி ஏற்படும் என்றால், இந்த மொபைல் போனில் மின்காந்த அலைகள், அப்படியே இருக்கிறது. வேவ்ஸ் இது இருக்கிறது. இதை அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த விடயம் புரியும். அந்த மின்காந்த அலைகளின் மூலமாக மனிதனுடைய மூளையில் கட்டி ஏற்படும், பிரெயின் கேன்சர் வரும். அது மாத்திரமல்ல, இவருக்கு கேட்கும் திறன், இந்த செவிப்புலன் அப்படியே நாளுக்கு நாள் அந்த கேட்கும் திறன் குன்றிக்கொண்டே போகும். இதை சயின்ஸ் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இது உண்மையா பொய்யா என்று தேடுவதற்காக வேண்டி பின்லாண்டை சேர்ந்த டார்யூஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அண்மையில் ஒரு ரிசர்ச்சை பண்ணினார். அவர் 10 பேரை எடுத்தார். 10 பேரை எடுத்து அந்த 10 பேருக்கும் GSM மொபைல் போனை பயன்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். அந்த 10 பேரையும் 1 மணி நேரத்துக்கு பின்னால் அவர்களை அணுகி பார்த்தார். அவருடைய அந்த 10 பேருடைய முழங் கையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அது மிகவும் குறைந்ததாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த முழங்கையில் ஏற்பட்டதை கண்டறிந்தார். ஏனே உடம்பில் இருக்கக்கூடிய புரோட்டீனை விட அதை விட இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணிய அந்த கை அதற்கு இருக்கக்கூடிய அந்த முழங்கையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மிகவும் குறைந்ததாக இருந்ததை கண்டறிந்து அவர் ஒரு ரிக்வெஸ்டை கொடுத்தார். என்ன சொன்னார், இந்த மொபைல் போன் பாதிப்பதன் காரணமாக மனிதனுடைய மூளையில் பாதிப்பு இருக்கிறது, உடம்பிலும் பாதிப்பு இருக்கிறது. நேரம் போதாது கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்கின்றேன். இரண்டாவது விடயம் கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் யுவதிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய கலாச்சாரத்தையே மறந்து குறிப்பாக முஸ்லீம் என்ற இனத்தையே மறந்து முஸ்லீம்கள் இந்த போனை எதற்கு பயன்படுத்த வேண்டும், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், முஸ்லீம் வாலிபராக இருக்கிறேன், முஸ்லீம் பெண்ணாக இருக்கிறேனே, இதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து கலாச்சார சீரழிவில் இருக்கிறார்கள். பாருங்கள், தப்பி தவறி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு மிஸ் கால் வந்துட்டா அவர் தேடுவாரு தேடுவாரு, இது யாரு, இது எங்கிருந்து வந்தது, இது எப்படி வந்தது, தொடர்புகள், SMS, அதற்கு பிறகு ஒரு மெசேஜ், அதுக்கு பிறகு ஒரு கால், அதுக்கு பிறகு கண்டினியூ ஆகி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுஸில்லுஹுமுல்லாஹ் ஃபீ வில்லிஹி யௌம லா வில்ல இல்லா வில்லு. 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நாளை மர்மையில் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அது யாருக்கென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேர்ல ஒருத்தரை சொன்னார்கள், ரஜுலுன் தஅத்துஹு இம்ராதுன் தாது மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு பியூட்டி குயின் நம்முடைய பாஷையில சொல்வதாக இருந்தால், ஒரு அழகும் சௌந்தரியம் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் தகாத காரியத்துக்கு அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக நான் ஒதுங்குகிறேன், ஓடி போகிறேன் என்று ஒதுங்கிய அந்த வாலிபருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஒதுங்குகின்றோமா நெருங்குகின்றோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவிருக்கிறார்கள், பனி இஸ்ரேல்களில் ஒரு மனிதர் இருந்தார், மிகப்பெரிய செல்வந்தர், அடிக்கடி தவறான காரியத்தை செய்வார். நேரம் போதாது சுருக்கமாக சொல்கின்றேன். ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்தால், பெண்மணி வந்து தாத காரியத்தில் ஈடுபட நினைத்த பொழுது அந்த பெண் அழத் தொடங்கினால் சரியான சம்பவம். கண்ணியமானவர்களே, அந்த மனிதர் கேட்டார், ஏன் அழுகின்றாய், அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அழுகின்றேன், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அழுகின்றேன். உடனே அந்த மனிதர் கிஃபில் என்ன செய்தார், அந்த பெண்ணுடன் தகாத உறவு வைக்காமல் அவளை அனுப்பிவிட்டார். அன்றைய இரவு இவருடைய ரூஹை மலக்குல் மௌத் கைப்பற்றுகிறார். அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த தனவந்தர் செல்வந்தர் இந்த கிஃபில் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் இறந்து விட்டார். அனைவர்களும் வருகிறார்கள், வந்து பார்த்தார்கள், அவருடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருந்தது, இன்னல்லாஹ கத் கஃபர லில் கிஃபில், அல்லாஹ் கிஃபிலுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தான். கண்ணியமானவர்களே, ஒதுங்கினார், சந்தர்ப்பம் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய பயம் வந்தது, பாவத்திலிருந்து விலகினார், அல்லாஹ்வுடைய தவறுகளை மன்னித்து சொர்க்கவாதியாக மாற்றினார். கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனை பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய ஒரு விகிதாச்சாரத்தையும் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கம்பெனி அப்படியே இஷ்யூ பண்ணிருக்கிறது. அதை பாருங்கள், நானும் நீங்களும் உள்ளத்தில் கையை வைத்து கிரத்தி கேட்போம். பாருங்கள், 58% மக்கள் 58% மக்கள் ஆபீஸ்களிலும் பிரைவேட் பாவினைக்கும் ஒரு மொபைல் போனை யூஸ் பண்ணுகிறார்கள். பிரைவேட்டுக்கும் ஆபீஸ் வேலைக்கும் 58% யூஸ் பண்ணுகிறார்கள். 41% அப்படி யார் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் போன்களை யூஸ் பண்ணுகிறார்கள். கொண்டிருக்கும் அதை விட மேல 2-3 இப்படி யூஸ் பண்ணுகிறார்கள். 66% மக்களுக்கு ஒரு பயம் வரும். எப்படிண்டா SMS யார் சரி பார்த்துருவாங்களோ தெரியாது, போன்ல இருக்கக்கூடிய போட்டோக்களை யார் சரி எடுத்துருவாங்களோ தெரியாது. அது மாத்திரமல்ல, இதை எப்படியாவது யார் சரி இதை கிண்டி இதை ஒன் பண்ணி இதுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத விடயங்கள் அவைகளை தேடி எடுத்துருவார்களோ என்ற பயம் இருக்கும். கேளுங்க, வாலிபர்கிட்ட கேளுங்க, போன் யூஸ் பண்ணவர்களுடைய கேளுங்க, ஒத்தட்டு கேளுங்க, அவசரமா மொபைல் போன் தாங்கன்னு கேளுங்க, யோசிப்பாரு. நல்ல மக்கள் இருக்கிறார்கள், யோசிப்பார்கள். இந்த 66% மக்களுடைய உள்ளம் அப்படித்தான் செய்யும். அதே போல 49% இருக்கு. எப்படின்னா இந்த போனை பொண்டாட்டி கூட பார்க்க கூடாது. பொண்டாட்டி கூட இதை பார்க்க கூடாது. பொம்பளப்பா என் கணவன் கூட இதை பார்க்க கூடாது. யூரோப் போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள்ல பாருங்க, கணவனுடைய போனை பொம்பளை தொட்டா அது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய குற்றம். இதனால எத்தனையோ கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆயிருக்கிறது. அதே கல்ச்சரை தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நாட்டை விடுவோம். நம்முடைய இஸ்லாமியர்களும் அதை பின்பற்றுகிறார்கள், அதை பின்பற்றுகிறார்கள். வாப்ப பாவி பாரு சின்ன போன், ஆனா மகன் பாவிக்கிற போனை பாருங்க. கண்ணியமானவர்களே, நீங்க எல்லாம் உள்டாவாக விளங்கிக் கொள்ளாதீங்க. பாவிக்க கூடாதுன்னு இல்ல, அளவு நிறுவையோட எதற்கு தேவையோ அதற்கு பயன்படுத்த வேண்டும். 3வது விபரீதம், கல்வியில் பாதிப்பு. எஜுகேஷன் லெவல் நாளுக்கு நாள் குன்றி கொண்டே போகிறது. கிளாஸ் போற பிள்ளைய பாருங்க, அவன் நடந்து கொண்டே SMS அடிச்சு கொண்டே போவா. வரும்போது பஸ்ல ஏறி பாருங்க, பஸ்ல ஏறிக்கிற பிள்ளைய பாருங்க, ஒன்று இயர்போன் அடிச்சு கொண்டு பாட்டு கேட்டு கொண்டு போவாரு. அல்லது நல்ல விஷயங்கள் கேட்கிறாங்களோ தெரியும், அல்லாஹ் ஆலம். பாருங்க, SMS அடிச்சு கொண்டு போவா, இல்லாட்டி மெசேஜை பார்த்து கொண்டு போவா, இல்லாட்டி மெசேஜை வாசிச்சு கொண்டு போவா. இன்றைக்கு எந்த அளவு என்றால் படைத்தவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நாம் மஸ்ஜிதுக்குள்ளாலும் பாருங்க, தொழுகையில பாருங்க, அகீமுஸ்ஸலா சப்புகளை நேராக நெருக்கமாக நில்லுங்கள் என்று சொன்னதன் பிறகு இந்த மஸ்ஜித் நிற்கோ தெரியாது. வேற வேற பள்ளிகளில் பார்த்திருக்கின்றேன், இமாம் சொல்லுவார் என்ன, உங்களுடைய போன்களை மொபைல் போன சைலண்ட்ல போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்ணியமானவர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கல்வியில் வீழ்ச்சி, நாளுக்கு நாள் வீழ்ச்சி. முன்னைய காலத்தில் சிறுவர்கள் வீட்டில் அழுதால், சிறுவர்கள் வீட்டில் அழுதால் அவர்கள் கருத்த பண்ணினால் அவர்களுக்கு என்ன கொடுக்கின்றோம், ஏதாவது விளையாட்டு பொருட்களை கொடுக்கின்றோம். இன்னைக்கு என்ன கொடுக்கிறோம், ஐபேடை கொடுக்கிறோம், ஐபோனை கொடுக்கிறோம், கேலக்சியை கொடுக்கிறோம், விளையாடு. கண்ணியமானவர்களே, குழந்தைகளுடைய நிலைமைகள் என்ன, குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அதே போல எடுத்து பாருங்கள், ஒரு மஸ்ஜிதுடைய மீட்டிங்காக இருக்கலாம், ஸ்கூல் மீட்டிங்காக இருக்கலாம், ஸ்கூல் கிளாஸ் ஆக இருக்கலாம். எடுத்து பாருங்கள், மஜ்மாவில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறார்கள் இல்ல. அந்த நேரத்தில் பாருங்க, எத்தனை பேருக்கு எத்தனை போன் கோல் வரும். அதை வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த ரிங்கிங் டோனை பாருங்க. கண்ணியமானவர்களே, நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மாணவிகளை எடுத்து பாருங்கள், சேர் படிச்சு கொடுக்கிற நேரத்தையும் அவர் போன் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தையும் பாருங்க. கண்ணியமானவர்களே, யாரும் தவறாக நினைக்க கூடாது. கவலையில் பெரிய ஒரு முயற்சி செய்து இந்த சப்ஜெக்டை முன்வைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, நாம் படைத்தவனுடன் தொடர்பாக இருக்க வேண்டிய நாம் இன்று நம்முடைய தொடர்புகள் எங்கோ மாறிவிட்டது. அதனால் நாளுக்கு நாள் சீரழிவுகளும் பின்னடைவுகளும் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாம் பழைய நிலைமைகளை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பழைய நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள். கலாச்சாரங்கள் இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. முஸ்லீம்களுக்கு இருந்த கண்ணியம் அப்படியே இல்லாமல் போய்விட்டது. முன்னைய காலத்தில் கேளுங்கள், நம்முடைய முதியவர்களிடம் கேளுங்கள், அந்நியவர்கள் நம்மளை கண்டால், முஸ்லீம்களை கண்டால், முஸ்லீமுடைய ஆடையை கண்டால் எவ்வளவு மதிப்பு கொடுப்பார்கள், எவ்வளவு மதிப்பு கொடுப்பார்கள். இன்றைய காலத்தில் இந்த மதிப்பு எங்கே சென்று விட்டது, எங்கே போய்விட்டது? மக்களுடைய கண்ணியம் எங்கோ பறந்து விட்டது. ஏன்? அவர்கள் செய்கின்ற வேலைகளை நாமும் செய்கிறோம். யூரோப்பியன் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அதே போன்று இன்றைய காலத்து வாலிபர்களும் வாலிப பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த கலாச்சார சீரழிவு, அதே போல கல்வியில் வீழ்ச்சி. எஜுகேஷன் எடுத்து பாருங்கள், மாணவர்களுடைய படிப்புகளை எடுத்து பாருங்கள். எஜுகேஷன், ஓஎல், அதே போல ஸ்காலர்ஷிப் எப்படி பாஸ் ஆகிறார்கள்? கண்ணியமானவர்களே, நிலைமைகளை சரியாக புரிந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மறைத்து யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்வதற்கு உதவி செய்வாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நாதாக்கள் போன்றவர்களை உருவாக்குவாயாக. எல்லா மக்களையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.